நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவோம். நேயர்களே, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவோம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் இன்று 3வது நிகழ்ச்சி. போட்டித் தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் அருள்குமார் அவர்கள் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை மாணவிகள் எழுப்பும் வினாக்களுக்கு தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் போது தான் தெரிந்து கொண்ட விஷயங்களிலிருந்து விளக்கம் அளிக்கின்றார். கேட்போமா?
சார், இப்போ வந்துட்டு கோச்சிங் அகாடமி போகணும் அப்படின்னு நினச்சாலும் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால இருக்கிற வேலையில் போகணும்னு ஆசை இருந்தாலும் சில பேர்னால போக முடியாமல் போயிடுது. அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது?
பொது ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் நம்ம காலேஜ் லெவலில் வந்து நீங்கள் என்னென்னா பண்ண முடியும். உதாரணத்துக்கு பொது அறிவு நீங்கள் படிக்கலாம், நியூஸ் பேப்பர் இங்கே வருது, அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி படிச்சுக்கலாம். நம்மக்கிட்ட நல்ல லைப்ரரி இருக்குது, யூனிவர்சிட்டி லைப்ரரி, அங்கே போய் உங்களுக்கு தேவையான ஜென்ரல் நாலேஜ் ஸ்டடிஸ் புக்கெலாம் நிறைய இருக்குது, அங்கே வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் நம்ம வளர்த்துக்கலாம். இது வந்து கோச்சிங் அகாடமி போய் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை. உங்கள் கிளாஸ்மேட்டோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ யாரோ சீனியர்ஸோ வந்து நல்லா மேக்ஸில் நல்லா உழவாக இருக்காங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் மட்டும் நல்லா மார்க் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம ராமானுஜன் சார் அவர்களே வந்து மேக்ஸ் தவிர மற்ற எந்த பாடமும் வராதுன்னு சொல்லுவாங்க. மேக்ஸில் இந்தமாரி இருக்கிறவங்ககிட்ட நம்ம போயிட்டு மேக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஆர்கனைஸ் பண்ணலாம், இந்தமாரி இப்போ நம்ம சீனியர்ஸ்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸ்லாம் வந்துருப்பாங்க, அவங்களாம் வந்து சில ஸ்பெஷல் கிளாஸ் இந்தமாரி கெஸ்ட் லெக்சராக கொடுப்பாங்க. அல்லது வீக் டேஸில் நீங்கள் உங்கள் இது பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் ஒரு நாள் வந்து நீங்கள் பேங்க் கோச்சிங் அந்தமாரி கிளாஸுக்கு போயிட்டு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கலாம். இல்லை இதுவும் முடியலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய சப்ஜெக்ட் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான். செகண்ட் பேப்பருக்கு ஒரு 200 மார்க் எழுத போகிறீங்க, அதுக்கான ஒரு 100 மார்க்குக்கான அதுதான். இப்போக்கு நீங்கள் வளர்த்துக்கிற ஒரு திறன் என்னென்னா லீடர்ஷிப் குவாலிட்டி, நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி, இன்டெகிரிட்டி, யூனிட்டி, நல்ல சோசியல் சர்வீஸ் பண்ணணும். அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் நல்லா ரெகுலராக ரீட் பண்ணுங்கள். மந்த்லி மேகசைன் சிவில் சர்வீசஸ் கிரானிக்கல்னு சொல்லிட்டு வரும், அது நல்லா இப்போ வந்து க்ரோத் பண்ணுங்கள், நல்லா இது பண்ணுங்கள். அது இல்லாமல் நிறைய ஃப்ரண்ட் லைன் மேகசைனு, குருக்ஷேத்ரா, அக்ரி ரிலேட்டடாக சொல்கிற குருக்ஷேத்ரா, யோஜனா, இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டு இதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மார்க் இது பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிக்கும்போது உங்களுக்கு நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்குது அதை வந்து எப்படி சமாளிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக போக போகிறீங்க, நீங்கள் வந்து எதிர்காலத்தில் என்னென்னலாம் பண்ண முடியும். அதனால் லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமை பண்பு, இந்த குவாலிட்டிஸ்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் மாணவர் பருவத்தில், இந்த கல்லூரி பருவத்தில் தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். உதாரணத்துக்கு நாட்டு நலப்பணி திட்டம்லாம் வரக்குள்ள நீங்கள் அதுக்கான தலைமை ஏற்று நடத்து 7 நாள் வந்து ஒரு கிராமத்துக்கு போவோம். நம்ம அந்த கிராமத்தை வந்து ஒரு பொதுவான ஒரு தலைப்பில் வந்து ஒரு சுகாதாரத்தை பற்றி அந்த ஒரு 7 நாட்கள் வந்து அந்த கிராம மக்களுக்கு நம்ம எடுத்துரைப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒன்று ஒரு பயனுள்ளதாக இருக்குது. நம்ம ஃப்யூச்சரில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸராக வரக்குள்ள கல்லூரி காலகட்டங்களில் நம்ம பழகின பழக்கம், அந்த தலைமை பண்பு, அந்த சோசியல் சர்வீஸு, அந்த ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்லி மேனர், இது எல்லாமே வந்து அங்கே நல்லா வரும். நீங்கள் இதுக்காக வந்து நீங்கள் இது இது பண்ண வேணாம். நீங்கள் இப்போக்கி வந்து உங்கள் சப்ஜெக்ட் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள், ஜிகே நல்லா இது பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் லீடர்ஷிப் குவாலிட்டி, மற்றவங்கிட்ட பழகும் திறன், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து வளர்த்துக்குங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அந்த மேக்ஸ் நாலேஜ் உங்களுக்குள்ளே பார்த்துங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி சிலபஸ் வந்து நான் இன்னும் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் சிலபஸில் வந்து நீங்கள் பிரிச்சுங்க, நீங்கள் வந்து எதில் வந்து நல்லா ஸ்ட்ராங்கு அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஜிகே, ஒன்று மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஒன்று. ஸோ நம்ம ஜிகே ஓரளவுக்கு வந்து 1 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து மேக்ஸும் இங்கிலீஷும் வந்து கம்மியாக இருக்கும்போது நீங்கள் அதுக்கான முயற்சிகள் இது பண்ணலாம். இப்போது இங்கிலீஷ் வந்து பொதுவாகவே எல்லாத்துக்கும் கொஞ்சம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து எசென்சியல் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது, ரேமண்ட் முர்ஃபி ஆத்தர். ரொம்ப பேசிக்காக ஈஸ் எங்கே வரணும், வாஸ் எங்கே வரணும், ஆர் எங்கே வரணும், வேர் எங்கே வரணும், பேசிக்காக வந்து ஒரு இங்கிலீஷில் வந்து என்னென்ன தப்பு பண்ணுறோம் அது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கு வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம படித்து படித்து எழுதுக்குள்ள, ஏன்னா பின்னாடி நம்ம வந்து டிஸ்கிரிப்ட் டைப்லாம் 200 மார்க்குக்கு ஒரு எஸ்ஸே எழுதணும். கிட்டத்தட்ட 20 பக்கத்துக்கு ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை வந்து எழுதணும். அந்த 20 பக்கத்துக்கு வந்து கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். ஒன்று, இன்னொன்று அந்த அளவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் வந்து நியூஸ் பேப்பரை நீங்கள் ரெகுலராக இது பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஓரளவுக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜ் நீங்கள் இப்போ வந்து இப்போ செகண்ட் இயர் படிக்கிறேன்னு இப்போ வந்து ஆரம்பிச்சிங்கன்னா தேர்ட் இயர் ஃபைனல் இயருக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் ஆல் இந்தியா டூர் பண்ணுற இதில் பிஸி ஆகிடுவீங்க. அதனால் இப்போ இருந்தே நல்லா ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க.
நன்றி சார். இப்போது ஐஏஎஸ் எக்ஸாமில் வந்து மூணு ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதில் ப்ரிலிம்ஸ்லேயும் மெயின்ஸ்லேயும் வந்து ரிட்டன் எக்ஸாமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனுடைய பேட்டர்னை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு, ரிட்டன் தான். கொஸ்டின் பேப்பர் ஜென்ரலாக வந்து கொடுத்துருவாங்க, நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப், நம்ம வந்து ஃபுல்லாகவே டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு தான் எழுதணும். கிட்டத்தட்ட 1800 மார்க்குக்கு பக்கம் நம்ம எழுத வேண்டியது இருக்குமா. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் 1 எஸ்ஏ இங்கிலீஷ்க்கு ஒரு 300 மார்க்கு, அப்புறம் ஜிகே இப்போ நியூ பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் 1 அதுக்கு ஒரு 250 மார்க்கு, ஜிஎஸ் பேப்பர் 2 250, ஜிஎஸ் 3 250 மார்க்கு, ஜிஎஸ் 4 250 மார்க்கு, ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 2 அதுக்கு வந்து 250, ஒன்றுத்துக்கு 2க்கு வந்து 500 மார்க்கு. கிட்டத்தட்ட 1800 மார்க்குங்க நம்ம வந்து ரிட்டன் பார்ட்டில் நம்ம எழுதுகிற மாதிரி வரும்.
சார், இப்போ இந்த அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கு வந்து தவறாக ஏதாவது எழுதிட்டோம்னா நெகட்டிவ் மார்க்கிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா?
கண்டிப்பாம்மா, மூணு கொஸ்டின் வந்து தப்பாயிடுச்சு அப்படின்னா ஒரு கொஸ்டினுடைய மார்க்கு வந்து போயிடுது, நெகட்டிவ் மார்க்கு. காமனாக இது எல்லா எக்ஸாம்லையும் கொண்டு வந்துட்டாங்க இந்த நெகட்டிவ் மார்க்கு. பேங்க் எக்ஸாம்லையும் தெரிஞ்சிருக்குல்ல, மூணு கொஸ்டின் ரைட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிங்கன்னா அந்த ஒரு கொஸ்டினுக்கான மார்க்கு நம்ம போயிடும். நெகட்டிவ் மார்க் இதில் கம்பல்சரி இருக்குங்கம்மா. அதனால் வந்து நம்ம போல்டான கொஸ்டின் தெரியுது, அந்த கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இப்போ 100 கொஸ்டின் கேட்குறாங்க பேப்பர் 1ல, நீங்கள் 60 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 120 மார்க் இதில் வந்துடும். நமக்கு ஒரு 220 மார்க் டோட்டலாக எடுத்தால் போதும்ன்ற மாதிரில, அடுத்தது வந்து 100 மார்க் எடுத்தால் போதும் செகண்ட் பேப்பரில். இப்போ செகண்ட் பேப்பரில் ஒரு 40 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா 100 மார்க் வந்துடலாம். ஆனால் 80 கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் வந்து 80 கொஸ்டினுக்கு தயாராகாமல் நமக்கு உண்டான பார்ட் மட்டும் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டானமே தயாராகிக்கணும்.
ஒருத்தர் ஐஏஎஸ் எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு எங்கே ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க அதை பற்றி சொல்லுங்க.
ப்ராக்டிஸ் என்னோட ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டாருன்னா அவருக்கு வந்து ட்ரைனிங், அது ப்ராக்டிஸோட ட்ரைனிங்னு சொல்லுவாங்கம்மா, ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முசோரி லால் பகதூர் சாஸ்திரி நேஷ்னல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு இடத்துல உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது இந்த முசோரின்ற இடம். இந்த இடத்துல தான் வந்து ஐஏஎஸ்க்கான ட்ரைனிங் இருக்கும், 2 வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷம் அங்கே ட்ரைனிங் எடுப்பாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் இருக்குது, அவங்க வந்து அங்கே 2 வருஷம் ட்ரைனிங் எடுப்பாங்க. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி நேஷ்னல் ஃபாரஸ்ட் அகாடமி டேராடூன் உத்தரகாண்ட் இதில் இருக்குங்க. பொதுவாக வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு காமனாக ரிசல்ட் வரப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் நடக்குமா, அதில் வந்து இந்த ஆல் இந்தியா சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த 3 சர்வீஸினுடைய ஆஃபீஸர்ஸுங்களும் அந்த 3 மாதம் வரைக்கும் ஒன்றா இருப்பாங்க. அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்கவுங்க தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். ஐஏஎஸ் வந்து முசோரிலே இருப்பாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஹைதராபாத்துக்கும் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் டேராடூனுக்கும் வந்து வந்துடுவாங்க. அங்கே வந்து அவங்களுக்கான பயிற்சி 2 வருஷம் இருக்குமா. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் முடிஞ்சிட்ட பிறகு கேடர் அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆனேன்னா அங்கே வந்து கேடர் அலாட்மெண்ட்டில் வந்து எனக்கு வந்து கர்நாடகா கேடர் ஒதுக்கிட்டாங்கன்னா நான் என்னுடைய லைஃப் அந்த சர்வீஸ் வரைக்கும் நான் கர்நாடகா மாநிலத்தில் தான் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். ஒருவேளை லக் மூலிமா நல்ல, அதாவது லக்குன்றதை விட நல்ல டாப் லெவலில் ரேங்கிங்கில் வந்துட்டோம்னா டாப் 10க்குள்ளே ரேங்க் வந்துட்டோம் நம்ம கேட்குற ஸ்டேட் நம்ம ஹோம் ஸ்டேட்டுக்கு இப்போ ஒரு சில இதில் கொடுக்குறாங்க. இதில் இன்னொன்று என்ன இருக்குன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் யூபிஎஸ்சிலேருந்து கேதர் பண்ணுவாங்க, அதாவது எந்தெந்த கேடர் எந்தெந்த ஸ்டேட்லேருந்து எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்கன்னு. ஒருவேளை நம்ம ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தோம், நம்ம தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த வருஷம் அவங்க கேட்கல அப்படின்னா தமிழ்நாடு கேடர் கிடைக்காது. ஏன்னா இப்படி தான் எங்கள் சீனியர்ஸ் ஒருத்தர் மிஸ்டர் ஆர்வி கண்ணன் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸில் 2007 ஆல் இந்தியா லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து அப்போ ஐஎஃப்எஸ் பதவிக்கான காலி இடங்கள் எதுவுமே இல்லை, அதனால் அவருக்கு வந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து அவர் பணியமர்த்தப்பட்டார்.
இப்போ மெயின் எக்ஸாமில் வந்து ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவ் டைப்னு சொன்னீங்க, அதில் என்னென்ன சப்ஜெக்ட் ஃபுல்லாக சிலபஸை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்ல முடியுமா?
மெயின் எக்ஸாம் பல சார் நம்ம விட்டுருவோம், இதுக்கு முன்னாடி இருந்த சப்ஜெக்ட் வேறு. இப்போ 2013 ஒரு நியூ பேட்டர்ன் விட்டுருக்காங்க. இந்த நியூ பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பேப்பராக இருக்குங்க. பேப்பர் 1 அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து 300 மார்க்கு, அது வந்து இங்கிலீஷ் பேஸ் பண்ண பியூராக இங்கிலீஷ் மட்டும்தான். கிட்டத்தட்ட 200 மார்க்குகளில் வந்து நம்ம ஒரு எஸ்ஏ எழுதுகிற மாரி இருக்கும், இது மட்டும்தான் பேப்பர் 1. பேப்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 மார்க்கு. இந்த ஜிஎஸ் ஸ்டடீஸ் 1 அல்லது பேப்பர் 2 இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி இந்த செகண்ட் பேப்பர் இதை பேஸ் பண்ண தான் இருக்கும். அடுத்தது பேப்பர் 3 ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 பாலிட்டி இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த பாலிட்டி, அதை பேஸ் பண்ணதாக இருக்கும். அடுத்து பேப்பர் 4, ஜென்ரல் ஸ்டடிஸ் 3, இது வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இதை பேஸ் பண்ணதாக இருக்கும். அடுத்து வந்து பேப்பர் 5, ஜென்ரல் ஸ்டடிஸ் 4, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிலிம்ஸ் எழுதுற மாதிரி ஆப்டிடியூடு அண்டு இன்டெகிரிட்டி எத்திக்ஸ் இது சம்மந்தமாக இருக்கும். அடுத்து பேப்பர் 6 and 7, ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பேப்பர் 1, ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பேப்பர் 2, ரெண்டு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நம்ம எடுக்கணும். ஒருத்தர் வந்து அக்ரி படிச்சிருக்காரு அப்படின்னா அவர் வந்து அக்ரியை வந்து ஒரு பாடமாகும், ஆப்ஷனலாக வந்து ஒரு வேறு ஒரு பாடமும், உதாரணத்துக்கு வந்து ஜாகிரஃபியோ அல்லது ஹிஸ்ட்ரியோ வேறு ஏதாவது அவங்கவுங்க விருப்ப பாடம் வந்து ஒரு 26 பாடம் இருக்கிறது. அந்த அதில் வந்து அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ, சோசியாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், மேக்ஸிமம் எல்லாம் ஜாகிரஃபி எடுப்பாங்க. ஏன்னா ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி எடுக்கக்குள்ளே நமக்கு மெயின் எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல பேப்பர் 2 or 3 அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாகிரஃபி வந்து கம்பல்சரி எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு மெயினான சிலபஸ், அதனால் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக வந்து ஜாகிரஃபியை வந்து இன்னொரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக எடுப்பாங்க. இன்னொன்று என்னென்னா அக்ரி படித்தா நான் அக்ரி இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம், அது எனக்கு அது ரிலேட்டடாக தான் வருதுன்னு அப்படி எடுக்க முடியாது. மேக்ஸ் படித்தவங்க ஸ்டாட்டஸ்டிக்ஸ் எடுக்க முடியாது, அக்ரி படித்தவங்க அக்ரி இன்ஜினியரிங் இது போன்ற சில இதெல்லாம் வச்சுருக்காங்க, ஸோ அவங்க வந்து எடுக்க முடியாது. அக்ரி படித்தவங்க ஜாகிரஃபியோ அல்லது வேறு ஹிஸ்ட்ரியோ அல்லது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு என்ன பாடத்தில் விருப்பமாக இருக்கோ, விருப்பம் ஒன்று இன்னும் ஒன்று ஈஸியாக இருக்கும், படித்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்ட் வந்து தேர்ந்தெடுத்துக்குவாங்கம்மா.
சார், இப்போ ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு, அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வயது வரம்பு அந்த இந்த வயசுக்குள்ளே எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து அந்த வயசு வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து ஒருவேளை அவங்களுக்கு இனிமேல் தயார் பண்ணி எழுதலாமோ, இப்போ எழுதுனா கூட நல்லா இருக்குமே, இவ்வளோ நாள் விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க சில பேர் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்?
தன்னம்பிக்கை தான் மிக முக்கிய காரணம். நம்பிக்கையுடன் நம்ம இன்னொரு ஒரு வருஷம் தான் இருக்குது, இன்னும் ஒரே அட்டம்ப்ட் கடைசி அட்டம்ப்ட் தான் என்னால் எழுத முடியும் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட ரொம்ப விடாமுயற்சியோட முயன்றாருன்னா கண்டிப்பாக வாங்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 7 தடவையும் எழுதி இன்ட்ரி போயிருக்காங்க, ஆனால் வந்து சர்வீஸ் அவங்களால் வாங்க முடியல, ஏஜ் பார் ஆகிடுச்சு. ஸோ அப்படியேப்பட்டவங்க வந்து நிறைய பேர் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் சங்கர் ஐஏஎஸ் அகாடமின்னு சொன்னேன், டிஎன்ஓடி அலுமினி தான் அவரும், கிள்ளிக்குளம் கேம்பஸில் யூஜி படித்தவர், அவரும் ஒரு 3-4 தடவை வந்து ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு அப்பியர் ஆனார், அவரால் சர்வீஸ் வாங்க முடியல. சார் அவர் வந்து கைட் பண்ணுறாரு, நம்ம சுவாமி விவேகானந்தாஜி சொன்ன மாதிரி தான், டேக் ரிஸ்க் இன் யுவர் லைஃப், இஃப் யூ வின் யூ கேன் லீட், இஃப் யூ லாஸ் யூ கேன் கைடு. ஸோ அதேமாரி அவர் கைட் பண்ணதில் இன்றைக்கி நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட 200-300 கம்மி, வருஷத்துக்கு ஒரு 40-50 பேர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த பதவிகளுக்கு வந்து அவரை வந்து தயார் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்காங்க. சவுத் இந்தியாவிலே ஒரு நல்ல ஒரு இதாக போயிட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லை, நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது, நமக்கு தெரிஞ்சது நம்ம சீனியர்ஸ் நம்ம அலுமினியனால நான் சொல்ல வரேன். இதேமாரி அண்ணா இன்ஸ்டியூட்டு நம்ம தமிழ்நாடு அரசு இலவசமாக வழங்குறாங்க, அந்த இதுலேயும் இருந்து வருஷத்துக்கு ஒரு 20-30 பேர் போகிறாங்க. மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி போன்ற நம்ம தமிழ்நாடு இலவச பயிற்சி வழங்குறாங்க, அதிலிருந்து வருஷம் வருஷம் போயிட்டுருக்காங்க. அதான் ஒன்ஸ் வந்து அவங்க வின் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த புலமை பெற்றிருப்பாங்க. ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியோட படிக்கணும், டெடிகேட் பண்ணி படிக்கக்குள்ளே அவங்களுக்கு உண்டான அந்த நம்பிக்கை வந்துடும், நம்ம எப்படி இருந்தாலும் இந்த சர்வீஸ் கிடைக்கலனாலையும் அட்லீஸ்ட் வேறு என்டர்ப்ரனராக போகலாம், இல்லாத ஒரு அகாடமி ஆரம்பிக்கலாம், ஃபுல்லாக தெரிஞ்சிருக்க படிச்சிருப்பாங்க. அதனால் வந்து என்னுடைய நாலேஜுக்கு பிரகாரம் அவங்க வந்து ஐஏஎஸ் செலக்ட் ஆகலை கடைசியாக வரைக்கும் அப்படின்னா அவங்க ஒரு இன்ஸ்டியூட்டோ அல்லது ஒரு பிஸ்னஸோ அல்லது பொலிட்டிக்கல் லைன்லேயோ வந்து தன்னை நிலைப்படுத்திக்கிறாங்க. அதனால் வந்து வாழ்க்கையே இறந்துட்டோம், அதாவது ஐஏஎஸ் கிடைக்கலையே போச்சு வாழ்க்கையே போச்சு அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கண்டிப்பாக அதை விட்டாலையும் லைஃப் இருக்குது. இப்போது சங்கர் சார் நினச்சிருந்தானே அவர் ஒருத்தர் தான் ஐஏஎஸ் வாங்கியிருப்பார், ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாரையும் வந்து கிட்டத்தட்ட 40-40 பேர் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அந்த இதில் வந்து நம்ம பணி இது பண்ணிக்கலாம், அது ஒரு மன திருப்தி கிடைக்கும்மா.
சார், இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி போயிடறாங்கன்னு வைங்க, நிறையா பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்டர்வியூ அந்த பர்சனல் இன்டர்வியூ செஷனில் வந்து அவங்களால லீட் பண்ண முடியாமல் நிறையா பேர் ஐஏஎஸ் ஆக முடியாமல் போகுது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
ப்ரிலிம்ஸ் ஸ்டேஜ்லேயே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு ஜென்ரல் நாலேஜ், அப்புறம் செகண்ட் பேப்பரில் வந்து நுண்ணறிவு திறன் இதெல்லாம் வந்து பரிசோதிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனப்பாடம் திறன், அவங்களுடைய இன்டெகிரிட்டி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்காங்க தெரியும். இந்த இன்டர்வியூ வந்து என்டையர்லேயே வேறு, இன்டர்வியூ பேட்டர்ன் வந்து க்வெஸ்சனு எல்லாமே வந்து ரொம்ப வேறையாக தான் இருக்கும். நம்ம வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு போகணும், சப்ஜெக்டை வந்து நிறைய படித்து முடிச்சுட்டு போகணும் அப்படின்ற மாரிலாம் இல்லை. ஜென்ரலாக இன்டர்வியூ யூபிஎஸ்சி இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேர்மேன், 4 மெம்பர், 5 பேர் கொண்ட குழு இருப்பாங்க. இப்போ நம்ம கிராமப்புற மாணவர்களும் சரி யாராக இருந்தாலும் இன்டர்வியூக்கும் போகக்கூட சில ப்ரொசீஜர், காமன் ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு மேனரிசம், இன்டர்வியூ மேனரிசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணிட்டாங்க போதும். பொதுவாக இன்டர்வியூ எப்படி கேட்பாங்கன்னா, நம்ம போனோடனே நேம், அப்புறம் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டு, நம்ம எஜுகேஷன் எப்படி பண்ணோம் அதனுடைய பேக்ரவுண்டு அதனுடைய இது தான் கேட்பாங்க. ஹாபீஸு, அப்புறம் கரண்ட் ஈவெண்ட்ஸை, கரண்ட்டாக என்னென்ன நடந்திருக்கு, கரண்ட் இஷ்யூவில் நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிருக்கீங்க, அதில் உங்களுடைய கருத்து என்ன. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சைனா அப்புறம் பாகிஸ்தான்லாம் வந்து நம்ம இந்தியாவின் மீது போர் தொடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி வர்றது, இது இது வந்து கொஞ்சம் சென்சேஷனாலேயே க்வெஸ்சன் கூட. அதுக்கு வந்து இந்த ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் இன்டர்வியூ பண்ணுங்க எப்படி பதில் சொல்கிறாங்க. சில சமயம் உங்களுக்கு க்வெஸ்சன் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம், என்னென்னா இந்த க்வெஸ்சன்லாம் கேட்பாங்களா அப்படின்ற மாரிலாம் இல்லை. உதாரணத்துக்கு நம்ம திடீர்னு ஹூஇஸ் யுவர் கவர்னர் இன் யுவர் ஸ்டேட் அப்படின்னு கேட்கலாம், நம்முடைய தமிழ்நாட்டின் ஆளுநர் யாருன்னு கேட்கலாம், எப்படி வேணாலும் அவங்களுடைய க்வெஸ்சன் வந்து நமக்கு இருக்கலாம். அல்லது வாட் இஸ் அக்ரிகல்ச்சர், அதாவது இந்த க்வெஸ்சன் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் கேட்பாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஆனால் பேசிக்காக நம்ம வந்து இன்டர்வியூ போகக்குள்ள நம்மளை பற்றியோ நம்ம குடும்பத்தை பற்றியோ நம்மளுடைய நம்ம பள்ளி படிப்பு மற்றும் கல்லூரி படிப்பு பற்றியோ இப்போ நாட்டு நடப்பு விஷயம் கரண்ட்டாக என்ன போயிட்டுருக்கு, சில முக்கியமான இதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லது. நியூஸ் பேப்பரை முக்கியமாக அன்றைக்கி நடக்கிற நியூஸ் என்ன நியூஸ் வந்திருக்கு, ஃபஸ்ட் பேஜில் என்ன நியூஸ் இன்னைக்கு கரண்ட்டு அது அப்படின்னு அது கூட கேட்பாங்க. நான் வந்து தயார் பண்ணப்போ இங்கே சீனியர்ஸ்லாம் கைட் பண்ணாங்க, சீனியர்ஸ்லாம் கைட் பண்ணக்குள்ளே அவங்களும் வந்து சில எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி இன்டர்வியூ டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கெலாம் நம்ம சீனியர்ஸ் நிறைய பேர் போட்டிருக்கேன், நம்ம டிஎன்இ அலுமினிஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், நம்ம ஃபாரஸ்ட் காலேஜ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம போகக்குள்ள வந்து ஒரு இதாக இருக்கும். மார்க் இன்டர்வியூ மிக முக்கியமான பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ் இன்டர்வியூ சரி ஐஏஎஸ் இன்டர்வியூ சரி நம்ம பல்கலைக்கழகம் சார்பாக ஒரு மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அதேமாரி ஒரு சேர்மன் ஒரு நாலு மெம்பர் கொண்ட கமிட்டி, ஒருத்தர் வந்து பர்சனாலிட்டி பார்ப்பாங்க, ஒருத்தர் வந்து சப்ஜெக்ட் நாலேஜ், ஒருத்தர் வந்து இன்டெகிரிட்டி எவ்வளோ இருக்குன்னு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி ஏரியா இப்போ 2010 எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாத நான் ஒரு பதில் சொன்னேன்னா இந்த நான் வந்து தப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து வந்துருச்சுன்னா அப்போ வந்து இவனுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு, உண்மையாக தெரியல அப்படின்ற ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா நம்ம ஓப்பனாக தெரியலங்க சார். ரொம்ப பேசிக்கான ஒரு சயின்ஸ் கொஸ்டின் வந்து கேட்டு தெரியலன்னா நீங்கள் தெரியலன்னு தாராளமாக சொல்லிடலாம். என்னடா இது கூட தெரியல நீங்கள் அங்கே ஃபீல் பண்ண வேணாம், அவங்களும் அதை எடுத்துக்கொண்டாங்க. அதாவது யூபிஎஸ்சி இன்டர்வியூ பொறுத்தளவுக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஒரு 10% கொஸ்டின் அட்டன் பண்ணால் போதும், நேர்மையான முறையில் நல்லா ஸ்ட்ரிக்டாக தெரிஞ்சால் எஸ் தெரியும் அவ்வளோதான், இல்லைனா தெரியாது ஓகே அவ்வளோதான் முடிஞ்சது. நீங்கள் அதை தவிர மலுப்புற மாதிரியோ அல்லது அவங்கள கன்வீன்ஸ் பண்ணுற மாதிரியோ அல்லது பொய்யான ஒரு தகவலையோ கொடுத்தா அது வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு ஃபாரஸ்ட் காலேஜ் சீனியரில் நிறைய பேர் வந்து போல்டாக வந்து எனக்கு தெரியல அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து தெரியல தெரியலன்னே சொல்லிகிட்டே வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் வாங்கியிருக்காரு, அந்த கதையும் நடந்திருக்கு. நேர்மை அதுக்கும் ஒரு நேர்மை வேணும், இல்லை எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும், நேர்மை வேணும் அந்த இதில் வந்து. ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிடும்னு ஒன்று அர்த்தம் இல்லை. பட் பேசிக்காக வந்து அவரை பற்றியும் அவரை இதை பற்றி ஹாபீஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஏஎஸ் எப்படின்னு தெரியல, பட் ஐஎஃப்எஸ் நம்ம ஃபாரஸ்ட் சர்வீஸில் ஹாபீஸ் வந்து பேர்ட் வாட்சிங், ட்ரக்கிங், ஹைக்கிங், அப்புறம் சென்சஸ் வைல்ட்லைஃப் சென்சஸ்ஸு அல்லது நேச்சர் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறது இதை பற்றியெல்லாம் இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்னென்ன பண்ணீங்க. இப்போ நம்ம டிஎன்இ நம்ம காலேஜிலேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபாரஸ்ட் காலேஜுக்கு வருவாங்க, அங்கே காலையில் ஒரு 5:30 to 6:00 ஒரு பேர்ட் வாட்சிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஃபாரஸ்ட் காலேஜ் 500 acres இருக்குது, அங்கே ஸ்டார்ட் பண்ணி மேலே அங்கேருந்து பேர்ட் சைட் பண்ணுவோம். அதை விட்டு அப்படியே மேலே வந்து குஞ்சு பண்ணிங்க ஒரு ட்ரக்கிங் மாரி அப்படி போயிட்டுருப்போம். சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க, இப்போ அந்த வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே, நேஷ்னல் வைல்ட் லைஃப் வீக் செலிப்ரேஷன், வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே போன்ற இம்பார்ட்டன்ட் டேஸ்க்கெலாம் வந்து நம்ம வந்து அந்த செலிப்ரேட் பண்ணக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இவ்வளோ படிக்கிறது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்கரேஜ் பண்ணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்சர்வ் ஃபாரஸ்ட், கன்சர்வ் நேச்சர் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கக்குள்ள, அப்புறம் என்எஸ்எஸ் என்சிசி கிளாஸ் லீடர்ஷிப்பு எல்லாத்துக்குமே வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காலேஜ் லைஃப்பில் வந்து நம்ம கற்றுக்கிற அந்த இதுதான் நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டி ஆகட்டும் இல்லை சோசியல் சர்வீஸ் ஆகட்டும், மற்றவங்கிட்ட பழகிற திறன், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் எல்லாமே அங்கே வந்து இன்டர்வியூவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோயம்புத்தூர் ஒரு ஐஎஃப்எஸ் வந்து இன்டர்வியூ போகிறாருன்னா கோயம்புத்தூரில் சென்ட்ரல் அகாடமி ஃபார் ஸ்டேட் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு ஒரு சென்ட்ரல் அகாடமி இன்ஸ்டியூட் இருக்குது, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அகாடமி இருக்குது, இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ட்ரீ பிரீடிங், காஸ் ஃபாரஸ்ட் மியூசியம், அது இல்லாமல் இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சென்ச்சுரி அண்ட் நேஷனல் பார்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நியர் த ஃபோட்டில்ஸ் ஆஃப் நீலகிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இப்போது அந்த குவஸ்டின்லாம் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இது வந்து நீங்கள் எந்த புக்கிலையும் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஜெனரலாக எல்லாருக்கிட்டே பேசக்குள்ள ஓரளவுக்கு நம்ம அந்த நாலேஜை வந்து கேதர் பண்ணிக்கலாம். சீனியர்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் காலேஜ்லேயே இங்கே நம்ம டிஎன்ஏ அக்ரி கிராஜுவேட்னாவே நல்ல ஒரு சீனியர் ஜூனியர் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுமாரி எங்கள் நாங்கள் ஜாப் ஃபேருக்கு வந்து நாங்கள் ஃபைனல் இயர் முடிக்கல, மிஸ்டர் சைலேந்திர சார் ஐபிஎஸ் சார் வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாங்க. நம்ம ஃபாரஸ்ட் காலேஜ்லேயும் சரி செலக்ட் ஆன ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க எப்படி படிக்கணும் என்ன இதுன்னு சொல்லிட்டு, அவங்களால முடிஞ்ச வந்து நமக்கு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த கைடன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ஐஏஎஸ் படிக்கிறோம் ஆகணும் அப்படின்ட்டு ஐஏஎஸ்ஸை நம்ம மீட் பண்ணாமல் இருந்தால் அவங்க இப்போ அவங்களே வந்து சாதாரணமாக நம்மக்கிட்ட பேசும்போது, இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டே கூட இருக்கலாம், திடீர்னு ஒரு 4-5 வருஷம் கழித்து இப்போ ப்ரிப்பேர் பண்ண நினச்சி ஐஏஎஸ் ஆகியிருப்பாங்க. அதாவது ஹார்ட் ஒர்க்கு தான். உங்கள் அவங்களாம் வந்து டைரெக்டாக நம்ம கிட்ட பேசக்குள்ள நமக்குள்ளே ஒரு இப்போ இவங்களே வாங்கியிருக்காங்களே, ஐஏஎஸ் வாங்கியிருக்காங்க, ஐஎஃப்எஸ் வாங்கியிருக்காங்க, அப்புறம் நம்மளாலேயும் வாங்க முடியும். ஏன்னா ஒருத்தர் வந்து 10 OGP அவுட் ஆஃப் 10 நம்ம சாதாரண இப்போ 9.5 OGP எடுத்துருந்து ஐஏஎஸ் வாங்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சாதாரணமாக 7.0 OGP எடுக்கிறவங்களும் ஸ்கூலில் வந்து மினிமம் மார்க்ஸு அந்த இதை எடுத்தவங்களும் வந்து ஐஏஎஸ் வாங்கியிருக்காங்க, ஐஎஃப்எஸ்ஸும் வாங்கியிருக்காங்க. அதனால் மார்க் வந்து ஒரு இதே கிடையாது, பேஸ்னா நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் தான். எந்த சப்ஜெக்ட்டு நம்ம சிலபஸ் எடுக்கிறோம், என்னென்ன புக்ஸ் எடுக்கிறோம், அதுக்கு தகுந்தமாரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஒருவேளை நம்ம எந்த இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கிறோமோ அதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு அடிப்படை விஷயம்.
இதுவரை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் போட்டித் தேர்வுகள் குறித்த மாணவிகளின் சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் கூறினார் நமது பல்கலைக்கழக நீர்நுட்ப மையத்தின் இளநிலை ஆராய்ச்சி உதவியாளர் டி அருள்குமார் அவர்கள். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி அடுத்த வாரமும் இடம்பெறும். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் எழுத வேண்டிய மின்னஞ்சல் முகவரி crstnau107.4@gmail.com. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே, வணக்கம்.